கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் யாவரும் புதிய கீதங்களில் உள்ள 112வது பாடலை நாம் ஒன்று சேர்ந்து நாம் யாவரும் நாம் பாடுவோம். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, சுதைகள் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, சுதைகளுக்கு பாத்திரரே, இந்த வேலைக்காக சோதரம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முதல் ஒரு பிரசங்கத்தினாலே எங்கள் வழிநடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதனைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குரோதமாக ஏழ்மையினை பேசின யாவரையும் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதனைக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பசுத்தாவின் வல்லமையினாலே இந்த நாளிலே எங்கள் குரோதமாக ஏழ்கிற யாவரையும் மன்னிக்கும்படியாக சோதனைக்கிறோம். கிருபினாலும் மகிமையினாலும் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதனைக்கிறோம், சோதனைக்கிறோம், சோதனைக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனம் 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 சோதனம். ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே, பரிசுத்தரே 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 பரிசுத்தரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சொந்திருக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே. இம்மட்டும் உதவினே வினேஸ்வரே, உங்களுக்கு கூடாத ஒரு சோதரம் அல்லேலூயா. பர 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 ஹalleluya hallelujah 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 வாக்குமாராதவரே 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 இதோ அந்த அருமையான அந்த நாளில் இந்த வேலையில நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. இது கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வல்லமை இறக்க கிருபாய் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து இந்த தாங்க வழிநடத்த கிருப செய்யும். சமாதானத்தின் தேவனே, சமாதான பிரபுவே, இதோ அந்த நாளில் இந்த வேலையில நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதனைக்கிறோம். இதோ அந்த நாளில் இந்த வேலையில நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த வேலை வரையிலும் இந்த சுகமாய் பத்திரமாய் நீ வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிற எல்லா மேன்மையான நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே, எங்கள் பரிசுத்தத்தின் தேவனே, எங்கள் பரிசுத்தத்தின் தேவனே, இதோ இந்த அருமையான இந்த நாளில் இந்த வேலை நம்ம துதிக்கிறோம். நீ கொடுத்த மகா மேன்மையான பெருவேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாறாத மனதுருகிறவரே, இதோ அந்த நாள் இந்த வேலைக்கு சோதரிகிறோம் ஆண்டவரே. சோதரம் நன்றி ராஜா, நன்றி. இந்த நாள் வரை எங்களை சுகமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் இந்த வேலையில நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட மீண்டுமாக இந்த காணொலி மூலமாக நம்முடைய காஜாங் உத்தமாவில் இருக்கிற தமிழ் உறவுகளை காணும்படியாக, அவர்களோடு உறவாடும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக மீண்டுமாக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவனுடைய பிரசன்னம் இடைபடும்படியாய் கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நான் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவர் என்கிற தலைப்பிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்தார். இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள். கடந்தபோது அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவருடைய கண்கள் கண்டது. அப்பொழுது அந்த ஜனங்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை மோசேயும் யாத்திராக 15:1 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று இங்கு வேதம் சொல்கிறது. தேவனை துதித்து பாடினார்கள். மோசே தேவனை துதித்து பாடினான். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை துதித்து பாடினார்கள். மிரியாம் அவர்களோடு சேர்ந்து தேவனை துதித்து பாடினாள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலே இந்த நாளில அந்த ஜனங்கள் செங்கடலை கடந்தபோது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவருடைய கண்கள் கண்டது. ஒரு ஆச்சரியத்தை அவருடைய கண்கள் கண்டது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்மால நினைத்து கூட பார்க்க முடியாது. வேதத்துக்கு எதிராக அநேக கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வந்திருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செங்கடலை கடந்த நிகழ்ச்சி என்பது வேதாகமத்தில் இருக்கிற ஒரு அநேக கட்டுக்கதையில இது ஒன்று என்று சொல்லுகிறார்கள். நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன்.
அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் செங்கடலை கடப்பது என்பது அந்த நிகழ்வு என்பது அது உண்மை சம்பவமாக இருக்க ஒரு வாய்ப்பில்லை, அது ஒரு கட்டுக்கதை என்று ஒரு ஆசிரியர், ஒரு விஞ்ஞான ஆசிரியர் அதை எழுதியிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால் விஞ்ஞானம் அதை நம்ப மறுக்கிறது. கடலை கடந்து கடல் வெட்டாந்தரையாக மாறுவது, தண்ணீர் குவியலாக நிற்பது, அதை கடந்து ஜனங்கள் நடந்து போவது எல்லாம் ஒரு சாத்தியம், விஞ்ஞான கூற்றுக்கு சாத்தியமில்லாத காரியங்கள் என்று சொல்லி விஞ்ஞானம் நம்ப மறுக்கிறது. ஆனாலும் நம்ம தேவன் பெரியவர், மனிதனால் கூடாதவை என் தேவனால் கூடும், அவர் சொல்ல ஆகும் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அதனாலே இந்த நாளிலும் கூட நாம் அதை இந்த பகுதியை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்று ஜனங்கள் அன்றைக்கு செங்கடலை கடந்து போனார்கள். கடந்து போகும்போது கடந்து போகிற அந்த காட்சியை அவர்கள் கண்டு மிகவும் எப்படி யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அந்த நாளில் அவர்கள் அனுபவித்திருக்க வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் 10 Commandments என்கிற ஒரு திரைப்படம் வெளியாகியிருந்தது. இங்கே சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு தியேட்டர், சத்தியம் தியேட்டர் என்கிற ஒரு தியேட்டர் இருக்கிறது சென்னையிலே. அதுதான் மிக பிரபலமான தியேட்டர். அந்த படம் வந்து ஒரு பல மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த படமானது அங்கு திரையிடப்பட்டிருந்தது சென்னையில். அநேக கிறிஸ்துவர்கள் எல்லாம் அந்த படத்தை, இந்த திரைப்படத்தை பார்க்க போனார்கள். நான் அந்த படத்தை பார்க்க போகவில்லை அந்த நேரத்தில். அப்போது அந்த திரைப்படம் பார்த்துட்டு வந்த ஒரு நண்பர் என்னிடத்துல ஒரு அந்த படத்தினுடைய அந்த தியேட்டருக்கு போயிட்டு வந்த அந்த அனுபவத்தெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அவர் சொன்னார், அந்த செங்கடலை அந்த கடக்கிற அந்த காட்சி அந்த திரைப்படத்தில் அந்த காட்சி வரும்போது ஜனங்கள் எல்லோரும் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபித்தார்கள் என்று சொன்னார். உணர்ச்சிவசப்பட்டார்கள். நம்ம பாஷையில் சொன்னோம்னா அது உணர்ச்சிவசப்படுவது. மற்றவர்களுடைய புற சபைகளுக்கு அவைகள் பரிசுத்தாவில் நிரம்புவது, ஆனால் நம்ம சபையில் நாம் அவைகளெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிற காரியங்கள். உணர்ச்சி வசப்படும் போது நாம் செய்கிற காரியங்களாகத்தான் அதை நாம் இன்றைய வரைக்கும் மெய்யான சபையில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அப்படி உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அந்த காட்சியை திரைப்படத்தில் பார்க்கும்போது உணர்ச்சி வசப்படுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அதை நிஜத்தில் அனுபவித்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். இங்கே நாம் ஒரு திரைப்படத்தில் பார்க்கிற நான் உணர்ச்சி வசப்படுகிறேன், திரைப்படத்தில் பார்க்கிற எனக்கு பரிசுத்தாவி வந்து ஜபிக்கும்படியாக என்று தூண்டுகிறது. ஆனால் நிஜத்திலே அந்த காட்சியை அந்த 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 அனுபவத்தை பெற்ற அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட மனநிலை இருந்திருப்பார்கள் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் செங்கடலை கடந்து தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். இங்கே 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு பாடலை பாடி முடித்திருந்தார்கள். அதன் பிறகு 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் அவர்கள் செங்கடலை கடந்து 3 நாள் வனாந்தரத்திலே நடக்கிறார்கள். இந்த 3 நாள் என்று சொல்லும்போது ஏறக்குறைய அவர்கள் அந்த அந்த வனாந்தரம், அந்த சூர் வனாந்தரம் ஏறக்குறைய செங்கடலில் இருந்து வேத ஆய்வுகள் சொல்லுகிறது ஏறக்குறைய 75 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சூர் வனாந்தரம் இருக்கிறது. ஏறக்குறைய இஸ்ரேல் ஜனங்கள் 75 கிலோமீட்டர் தூரம், 50 மைல் தூரம் ஏறக்குறைய அவர்கள் தண்ணீர் இல்லாமல் 3 நாள் அவர்கள் பிரயாணத்திலே நடந்தார்கள். நிச்சயமாக ஒரு கடுமையான பிரயாணம் தான். 3 நாள் தண்ணீர் குடிக்காமல் நடப்பது என்பது ஒரு கடுமையான பிரயாணம். நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட ஒரு நம்ம தண்ணி குடிக்காமல் 3 நாள் இருப்பது என்பது அவ்வளவு சாத்தியமில்லாத ஒரு காரியம். அவருடைய பயணத்திலே, பிரயாணத்திலே 3 நாள் அவர்களுடைய வாழ்க்கையில தண்ணீர் குடிக்காமல் அவர்கள் நடந்தார்கள். ஒரு கடுமையான ஒரு பிரயாணம், ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு தான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர்கள் 3 நாள் நடந்தார்கள். சாதாரணமாக இருக்கும் போதே நமக்கு தண்ணீர் தாக்கம் இருக்கிறது. ஆனால் நடைப்பயணம் என்று வரும்போது அவர்கள் எப்படி 3 நாள் அளவும் அவர்கள் தண்ணீர் குடியாமல் நடந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 நாள் அவர்களுடைய பயணம் மிகவும் கடுமையாக இருந்தது. ஏறக்குறைய செங்கடலை கடந்து 3 நாள் அளவு அவர்கள் தண்ணீர் குடியாமல் நடந்தார்கள். அவருடைய பயணம் மனாந்தர பயணமாக இருந்தது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் கூட யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கூட இந்த எகிப்து என்ற உலகத்திலிருந்து நம்மை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் கூட எகிப்தை விட்டு வெளியேறிவிட்டோம், செங்கடலை கடந்திருக்கிறோம். எப்போது நாம் ஞானஸ்தானம் பெற்றோமோ அப்போது நாம் இந்த எகிப்து என்கிற இந்த உலகத்தை விட்டு, இந்த பாவ நகரத்தை விட்டு நாம் வெளியேறி செங்கடலின் வழியாக ஞானஸ்தானம் பெற்று கானான் என்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கின ஒரு பயணத்திலே நாம் இப்போது இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணம் கானானை நோக்கி. நாம் திரும்ப எகிப்துக்கு போகப் போவதில்லை. எகிப்தை விட்டு நாம் வெளியேறிவிட்டோம். மீண்டுமாக இன்னொரு முறை நாம் செங்கடலை கடக்கப் போவதில்லை. செங்கடல் வழியாக நாம் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக நம்முடைய பயணம் தொடங்கி இருக்கிறது. இப்போது நாம் மனாந்தர பயணத்தில் நாம் இருக்கிறோம். நாம் சென்றடைய வேண்டிய இடம் கானான். நம்முடைய பயணம் கானானை நோக்கி இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் மனாந்தர பயணத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கு மனாந்தர பயணத்தில் 3 நாள் அளவும் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவருடைய பயணம் மிக கடுமையாக இருந்தது. அவர்கள் போன இடம் மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அங்கு ஒரு சிறிய தண்ணீர் இடம் இருந்தது. அந்த தண் ணீரை அவர்கள் குடிப்பதற்கு சென்றார்கள். 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15 23 வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கசப்பான தண்ணீர் அங்கே இருந்தது. கசப்பான தண்ணீர் அவர்களுக்கு குடிக்க முடியாதபடி இருந்தது. ஏன் கசப்பான தண்ணீர் அங்கே இருந்தது? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் கசப்பை சந்தித்தாக வேண்டும். அவர்கள் கசப்பை சந்தித்தார்கள். கசப்பான தண்ணீர், 3 நாள் அளவும் தண்ணீர் கிடையாது. கிடைத்த தண்ணீரை இப்போது குடிக்கிற நிலைமையில் அது இல்லை, கசப்பாய் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த மனநிலை. தண்ணீர் இல்லாமல் இருந்த நிலை மாதிரி, தண்ணீர் இருக்கிறது என்று நினைத்து குடிக்க போகும்போது அந்த தண்ணீரை குடிக்க முடியாத நிலையில் அந்த தண்ணீர் கசப்பாக இருந்திருக்கிறது. அவருடைய மனநிலை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நம்ம அப்படித்தான் வாழ்கிறோம். தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஜானியர்னா மூலம் சறுக்குகிறது என்று சொல்லி. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முன்பாக இன்னொரு பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம். தொடர்ச்சியாக பிரச்சனைகள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஜனங்களை பாருங்கள், 3 நாள் தண்ணீர் இல்லை, கிடைத்த தண்ணீரை குடிக்கக்கூடிய நிலையில் அந்த தண்ணீர் இல்லை. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட அது சூழல் அது, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கடுமையாகத்தான் இருந்திருக்கும். நிச்சயமாக உலக பிரகாரமாக நாம் சிந்தித்து பார்க்கும்போது அது ஒரு கடுமையான சூழல். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கடுமையான தண்ணீர், ஒரு கசப்பான தண்ணீரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். கசப்பான தண்ணீர் அவர்களால் குடிக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கசப்பை இந்த பூமியில சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், அநேக கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிறது. பாவம் என்கிற கசப்பு நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இருக்கிறது. அநேக உபத்திரங்களை நாம் சந்திக்கிறோம். நெருக்கடி, விரோதம், பாவம், வியாதி, எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அனுபவங்கள் கசப்பான அனுபவங்களா நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. கசப்பான அனுபவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை கசப்பை சந்திக்காமல் நாம் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது. நம்முடைய வழியிலே நாம் கசப்பை சந்தித்து தான் ஆக வேண்டும். அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி. நான் ஒரு ஆய்வு கட்டுரை படித்தேன். அதில் அந்த ஆய்வு சொல்லுகிறது, ஒரு உளவியல் ஆய்வு அது, இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் ஒரு நாள் நான் தற்கொலை செய்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று அவன் எண்ணுகிறான் என்று சொல்லி அந்த ஆய்வு சொல்கிறது. அவன் படித்தவனாக இருந்தாலும் சரி, அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட தேசத்தில் அவன் வாழ்ந்தாலும் சரி, இந்த உலக அனுபவங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நான் மரித்தால் நலமாக இருக்கும் என்று எண்ணுகிற ஒரு மனநிலை சூழல் இந்த மனிதன் ஒரு நாளும் இந்த மனிதனாகிய மனித பிறவி சந்திக்காமல் வாழ்ந்ததில்லை என்று சொல்லி அந்த உளவியல் கட்டுரை சொல்லுகிறது. மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் கசப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அநேக துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். அநேக பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு பிரச்சனையை தீர்வதற்கு முடிவது கொண்டு வருவதற்கு முன்பாகவே இன்னொரு பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம். கசப்பு நம்முடைய வாழ்க்கையில நியமிக்கப்பட்டிருக்கிறது. கசப்பான அனுபவங்கள் நிறைந்த வாழ்க்கை என்பதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். கசப்பான நிறைவிந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது எத்தனை கசப்பான அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில சந்தித்தார். பச்சை மரத்துக்கு இம்மாத்திரம் என்று சொன்னால் பட்ட மரத்துக்கு எம்மாத்திரம் என்று கேள்வி எழுப்பினார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகமானது கிறிஸ்து வாழ்க்கை என்பது மிகுந்த ஒரு சந்தோஷத்திலே வாழ்ந்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. பல நேரங்களிலே நாம் கசப்போடு கூட வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் வாழ்கிறோம். கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் சந்தித்து தானாக வேண்டும். இந்த ஜனங்கள் ஒரு கசப்பை சந்தித்தார்கள். ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை தண்ணீர் இருக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு போன போது அது குடிக்க முடியாதபடி கசப்பாக இருந்தது. ஒரு தாகத்தில் இருக்கிற ஜனங்கள், 3 நாள் தாகம் அவர்களுக்கு, ஆனாலும் குடிக்கிறதற்கு தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க முடியாதபடி இருக்கிறது. இந்த மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் நடக்கிறது. அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் பிரச்சனையின் மீது பிரச்சனை, உபத்திரத்தின் மீது உபத்திரம், அவமானத்திற்கு மேலாக அவமானங்கள் சந்திக்கிறோம். அநேக பாடுகளும் நிந்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதன் என்கிறவன் இந்த பூமியில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நியமிக்கப்பட்டிருக்கிறது, வேதம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 5:7. யோபு 5:7, அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று யோபு சொல்லுகிறான். மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். 14:1 கூட நான் வாசிக்கிறேன். யோபு புத்தகத்துல 14:1 சிறுநிறத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனமாக இருக்கிறான். பூமியில மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று யோபு சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கை வாழ்நாள் குறுகினது, சஞ்சலம் நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ளாக வேண்டும். நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனாலே என் வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம், என் வாழ்க்கையில எந்த கசப்பான அனுபவங்களும் வந்ததே இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. சில நேரங்களில பல நேரங்களில நாம் இப்படிப்பட்ட அனுபவத்தை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் மாறா என்கிற அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த தண்ணீர் குடிக்க முடியாதபடி மிகவும் ஒரு கசப்பான தண்ணீராக இருந்தது. ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி அந்த அந்த சூழ்நிலையை கையாண்டார்கள் என்பதுதான் அந்த நாளில நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டும். அப்போது 24 யாத்திராகவும் 15:24 சொல்லுகிறது, அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு சுபாவமாக இது பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் அநேக வேலைகளில் அவர்கள் முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது முறுமுறுப்பு பாவம். எப்போது ஒரு மனிதன் முறுமுறுக்கிறான் யோசித்து பார்க்க வேண்டும். எப்போது ஒரு மனிதன் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான்? தேவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் அவன் நினைத்து பார்க்க போது, நினைத்து பார்க்காத போது அவன் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பாருங்கள். 3 முன்பாக அவர்கள் ஒரு பெரிய அற்புதத்தை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. 3 முன்பாக ஒரு பெரிய ஆச்சரியத்தை அவர்கள் பார்த்தார்கள். அநேக அற்புதங்களை எகிப்திலே பார்த்தார்கள். ஆனால் ஜஸ்ட் ஒரு 3 பிஃபோர், 3 முன்பாக ஒரு பெரிய அற்புதம் அவருடைய கண்களிலே கண்டார்கள். செங்கடலை கடந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் மோசே மூலமாக அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கண்கள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை பார்த்தது. மோசே சொன்னான், இன்றைக்கு நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். இன்று காண்கிற ஒரு எகிப்தியனை நீங்கள் பார்க்க போவதில்லை, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்று சொல்லி மோசே சொன்னான். அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை அவர்கள் அனுபவித்தார்கள். வாழ்க்கையில தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். கண்களிலே மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை, இன்றைய வரையிலும் உலகம் வியக்கிற ஒரு அதிசயத்தை அந்த ஜனங்களுடைய கண்கள் கண்டது. அந்த ஜனங்கள் சும்மா இருந்தார்கள், தேவன் அவர்களுக்காக அந்த பூமியில யுத்தம் செய்தார். அவர்களை பின்தொடர்ந்த அந்த பார்வோன் சேனைகள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டது. 3 கழித்து அந்த ஜனங்களுடைய சுபாவங்களை நீங்கள் யோசித்துப்பார்கள். 3 கழித்து அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி. மோசே அவர்களுக்கு முன்பாக இருக்கிறான், ஆனால் அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். தேவன் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறத அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தேவன் சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். செங்கடலை கடக்க பண்ணின தேவனுக்கு தண்ணீர் கொடுப்பது என்பது எவ்வளவு சாதாரண ஒரு காரியம் என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். தேவனுக்கு இந்த பூமியில எல்லாம் லேசான காரியம் என்று அப்போஸ்தலன் போல் சொல்லுகிறார். இந்த பூமியில தேவன் தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பது என்பது ஒரு லேசான காரியம். அவருக்கு எல்லாமே லேசான காரியம் தான், நமக்கு தான் எல்லாமே கடினம். தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம். இங்க பார்க்கிற அந்த ஜனங்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்த ஆரம்பித்தார்கள். முறுமுறுப்பு பாவம் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் எப்போதுமே நாம் முறுமுறுக்காதவர்களாக இருக்க வேண்டும். முறுமுறுப்பு அவிசுவாசத்தை கொடுக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அவிசுவாசத்தினுடைய அடையாளம் தான் முறுமுறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். எப்போதும் தேவனுக்கும் சபைக்கும் சபை ஊழியர்களுக்கும் சபை தலைவர்களுக்கும் எதிராக தேவ ஜனங்கள் எப்போதும் முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். சில நேரத்துல நம்ம ஜனங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறது இல்ல, சபைக்கு விரோதமா தான் முறுமுறுக்கிறேன் சொல்றவங்களா நான் கேட்டிருக்கேன். சபை தலைவர்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பது என்பது வேறு, சபைக்கு எதிராக முறுமுறுப்பது என்பது வேறு, இயேசுக்கு விரோதமாக முறுமுறுப்பு என்பது வேறு என்று சொல்லி தவறாக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்ல. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பதும் சபைக்கு விரோதமாக முறுமுறுப்பதும் சபையினுடைய ஊழியர்களுக்கு எதிராக முறுமுறுப்பதும் சபையை நிர்வாகம் பண்ணுகிற தலைவர்களுக்கு எதிராக முறுமுறுப்பது எல்லாமே ஒன்றுதான். வேதம் மிக தெளிவாக இருக்கிறது, எல்லாமே ஒன்றுதான். மோசேக்கு எதிராக ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், அது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தது தான். அது மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தது மட்டுமல்ல, தேவனோடு கூட சேர்த்து முறுமுறுப்பது. எப்போதும் நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், மெய்யான சபை விசுவாசிகளாகிய நாம் சில நேரங்களிலே நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். சபைக்கு எதிராக, சபையினுடைய ஊழியர்களுக்கு எதிராக, சபையினுடைய தலைவர்களுக்கு எதிராக முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். மிக மிக அவசியம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒன்று குருந்தியர் 10:10 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்து தன்னுடைய வழி நெடுக அவர்கள் மாண்டு போனார்கள் என்பதை எல்லாம் குறித்து சொல்லும் போது, இங்கே அப்போஸ்தலன் பவுல் எதையெல்லாம் தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று சொல்லும் போது இந்த காரியத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அதனாலே முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். முறுமுறுப்பு என்பது தேவனுக்கு விரோதமாக பேசுவது, அவிசுவாசத்தை வெளிப்படுத்துவது, கர்த்தர் நமக்கு செய்த அந்த எல்லா சகல நன்மைகளையும் மறந்து வருவது. இந்த ஜனங்கள் 3 நாளைக்கு முன்பாக தேவன் என் வாழ்க்கையில் செய்ததை மறந்தார்கள். 400 வருட காலங்களிலே கர்த்தர் அவர்களை வழிநடத்தி அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணின அந்த வாதைகளை எல்லாம் அவர்கள் மறந்தார்கள். அவர் செய்த அற்புதம், அவர் சர்வ வல்லவர் என்பது இந்த உலகுக்கு நிரூபிக்கும்படியாய் என் தேவன் செய்த அத்தனை காரியத்தையும் அவர்கள் மறந்தார்கள். இது மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இது நேற்று செய்த எந்த நன்மையும் நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. இன்றைய தினத்திலே மாத்திரம் சில நேரங்களில் மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் மனித உதவிகளை கூட அப்படித்தான் பார்க்கிறோம். நாம் அநேக உதவிகளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக செய்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் ஒரு மனிதனுக்கு உதவி தேவைப்பட்டிருக்கும். அநேக உதவிகளை செய்த அந்த நபர் அந்த குறிப்பிட்ட நாளிலே அவருக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், அல்லது உதவி இருக்க மாட்டார். அப்போது இந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள். நேற்று வரை செய்த அந்த நன்மையான காரியங்களை எல்லாம் இன்று அடியோடு மறந்து விடுகிறார்கள். எனக்கு அவர் உதவவில்லை, எனக்கு அவர் சிநேகிக்கவில்லை, என் மீது அவர் அன்பு செலுத்தவில்லை. நேற்று செய்ததை எல்லாம் அடியோடு மறந்து விடுகிறார்கள். நேற்று என் வாழ்க்கையில் செய்த அந்த நன்மை என்ன, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மனித உறவிலும் சரி, தேவ சமூகத்திலும் சரி, கர்த்தர் எனக்காக செய்த சகல நன்மைகளை மறக்காமல் இருக்க வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஏன் முறுமுறுத்தார்கள்? மறந்தார்கள். தேவன் செய்த நன்மை அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக இல்லாமல் போனது. முறுமுறுத்தார்கள். தேவன் மீது வைத்திருந்த அந்த விசுவாசம் அவர்களுக்கு குறைவுபட்டு போனது. முறுமுறுத்தார்கள். அவிசுவாசம் அவர்கள் இடத்திலே வந்தது. முறுமுறுத்தார்கள். வழி நெடுக முறுமுறுத்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. 16 அதிகாரத்தில் கூட அடுத்து உடனே 16 அதிகாரத்தில் அவர்கள் முறுமுறுத்திருக்கிறார்கள். 16 அதிகாரம் 8 வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கத்தர் உங்களுக்கு இறைச்சியையும், விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைத்திருக்க அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கத்திற்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருந்தது. உணவு இல்லை என்று முறுமுறுத்தார்கள், மாம்சம் இல்லை என்று முறுமுறுத்தார்கள், தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள். இப்படி ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். தேவன் முறுமுறுக்கிறவர்களெல்லாம் சங்கார தூதனை கொண்டு அழித்து போட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் இப்போது வாசிக்க நேரமில்லை. என்னாகும் 21 அதிகாரத்தில் 4-6 வரை நாம் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் முறுமுறுப்பினாலே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது, பதிவு செய்திருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் 10 அதிகாரம் 1 கொரிந்தியர் 10:10 அந்த என்னாகும் 21 அதிகாரத்தில் நடந்த அந்த நிகழ்வைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அதனால இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முறுமுறுப்பு என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய பகுதியாக இருந்தது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுக்கக்கூடாது. பிரச்சனையின் மத்தியிலே, சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் முறுமுறுக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷமா இருக்கு. எந்த பிரச்சனை இல்லைன்னா நான் இயேசுவை நான் நம்புவேன். இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகர்னு சொல்வேன். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவன் சொல்வேன். நெருக்கடி காலகட்டத்திலே நாம் எப்படி அதை நாம் பின்பற்றுகிறோம்? நெருக்கடி காலகட்டங்களிலே நாம் எப்படிப்பட்ட மனநிலையில நாம் இருக்கிறோம் ரொம்ப முக்கியம். நெருக்கடி காலகட்டங்களிலே நாம் தேவனுக்கு விரோதமாக நாம் முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா நன்மைக்காக முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். அது மிக மிக அவசியம். கர்த்தர் நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். நான் கூட ஒரு முறை கேரளா சென்றிருந்தேன். சீந்தலார் என்கிற ஒரு பகுதியில ஊழியத்தை முடித்து விட்டு இப்போது டீக்கன் எலியா அவர்கள் டீக்கனாக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வீட்டில இருந்து நான் புறப்படும் போது அது வீடு ஒரு ஆபத்தான ஒரு இடம். மேலிருந்து கீழே இறங்க வேண்டும். அப்போது நான் கீழே இறங்கி கொண்டிருக்கிறேன். அப்போது தவறி கீழே விழுந்து விட்டேன். என்னுடைய கை ஊனியது. இப்படி கீழே அப்படி ஊன்றிய போது என்னுடைய வலது கை உடைந்து விட்டது. மிக வருத்தமான ஒரு சூழல் என்று சொன்னால், நான் கேரளாவிலிருந்து இன்னும் ஒரு நாளில் மறுநாள் நான் சென்னைக்கு பயணம் செய்தாக வேண்டும். என்னுடைய கை கீழே விழுந்து உடைந்து விட்டது. எல்லோருமே ரொம்ப சோகமாக என்னிடத்துல பேசினார்கள். நான் சொன்னேன், இன்னும் ஊழியத்துக்கு போன இடத்துல இப்படி கை உடஞ்சிச்சு அப்படின்னு ஒருத்தர் என்ன ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய தொழில் வாய் தானே, கை தானே உடஞ்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். என்னையா இப்படி சொல்கிறேன் ரமையா, நான் சொன்னேன் கை உடஞ்சிருக்கு பரவாயில்ல, என்னுடைய தொழில் என் வாய் தானே, இங்கே இருக்கிற இந்த ரெண்டு நாளும் என் வாய் சும்மாக இருப்பதில்லை, நான் பிரசங்கித்தான் போகிறேன், கடவுளுடைய வேலையை செய்ய தான் போகிறேன், அந்த ஊரில் வந்த பிறகு நான் அதை செய்ய தான் போகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய வலது கை தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால் உண்மையிலே அது அது ஒரு அனுபவம், ஒரு கசப்பான அனுபவம் தான் அது, அந்த 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 அனுபவம். ஆனாலும் அதில் நாம் எப்படி முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும், எல்லாமே தேவன் நமக்கு வாழ்க்கையில் நன்மையானதை செய்வார் என்கிற அந்த விசுவாசம், நன்மையானதை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த அது அது எனக்கு அந்த சீக்கிரமாக அது எனக்கு சுகம் கிடைத்தது. அங்கே ஒரு வர்மக்கலை, கேரளாவிலே ஒரு வர்மக்கலையிலே இந்த கால் கை உடைந்தவர்களுக்கெல்லாம் சிகிச்சை செய்கிற ஒருத்தர் இருக்கிற அவரிடத்துல என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அவர் அந்த கட்டு ஒன்று கட்டினார், இன்னும் ரெண்டு நாள் கழித்து இங்கே வரணும் அப்படின்னாரு. அந்த ரெண்டு நாள் கழித்து திரும்ப அங்கே போனேன், திரும்பவும் அந்த இடத்துல அந்த கட்டு கட்டிட்டு என்னுடைய பேக்கு என்னுடைய லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு தனியாக மிக கடினமாகத்தான் இருந்தது, ஒரு கையில் தான் பயன்படுத்தணும், லக்கேஜ் எடுக்கிறதுலேருந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறுறதுலேருந்து கீழே இறங்குறதுலேருந்து எல்லா பயணமும் கடுமையான அந்த பயணத்தில் என்னுடைய ஒரு கையை மாறுதலை நான் பயன்படுத்த முடியும், வலது கையை சுத்தமாக என்னால் பயன்படுத்த முடியாது. நான் திரும்ப ஊருக்கு செங்கல்பட்டு அப்போ இருந்தேன், நான் செங்கல்பட்டுக்கு திரும்ப வந்தாக வேண்டும், ஒரு 10 ஆண்டுகள் முன்பாக நடந்த ஒரு சம்பவம். திரும்ப நான் அந்த பயணத்தில் மிக ஒரு கடுமையான ஒரு சூழல் தான், ஆனாலும் அவைகளை என்னை தேவன் தேற்றினார். அந்த பயணம் மிக சுகமாக இருந்தது. நான் இரண்டு கை இருந்திருந்தால் எப்படி அந்த பயணத்தை நான் செய்திருப்பேனோ அதுபோல நான் அந்த பயணத்தை செய்தேன். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கையை இன்னொரு கையை நான் தாவி பிடிக்கிற ஒரு சூழலோ அது எனக்கு வலியோ வேதனையோ கொடுக்கிற ஒரு நிகழ்வோ நான் இல்லம் சென்று சேர்கிற வரையிலும் எனக்கு அது நடக்கவே இல்லை. கர்த்தர் என்னை அது பாதுகாப்பாக கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில கசப்பு ஆன அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். இங்கே வந்து ஒரு சகோதரனோட பேசியிருக்கும் போது நான் சொன்னேன், ஒரு ஒரு 2 மந்த்ஸ் எனக்கு தேவன் பைக் ஓட்டாமல் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நம்புறேன் நான் அப்படின்னு சொன்னேன். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒருவேளை இதை விட ஒரு பெரிய ஒரு விபத்து எனக்கு என்னுடைய பயணத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கலாம் பிசாசனால. தேவன் அதை என்னை பாதுகாப்பதற்காக கூட இந்த சின்ன விபத்து மூலமாக என்னை பத்திரமாக இல்லத்தில் இருக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நடக்கிற நிகழ்வுகளிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எடுத்த உடனே தேவனுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு பழக்கத்தை இன்றைக்கு நான் அநேக விசுவாசிகள் மத்தியில் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணோம், என்ன பைபிள் வாசித்தோம், ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்லி எடுத்த உடனே பேசுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல, நாம் தேவ பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற எல்லா காரியத்திற்கும் மிக கவனமாக முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம் தேவ ஜனங்கள் முறுமுறுக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 25வது வசனம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இதுதான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மோசைக்குமான மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், மோசே முறுமுறுக்கவில்லை. அவன் ஒரு சிறந்த தலைவனாக இருந்தான். வேதாகமத்தில் மோசேயும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல மிக சிறந்த தலைவர்கள் வேற யாருமே குறிப்பிடப்படவில்லை. இரண்டு பேருமே மிக சிறந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வேதாகமத்தில் மிக சிறந்த தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜனங்களுக்கு ஒரு ஒரு முன்னுதாரண தலைவர்களாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது மோசேயும் அந்த காரியத்தை செய்யவில்லை. காரணம், மோசேயும் தண்ணி இல்லாமல் தான் நடந்தார். அவருக்கு ஏறக்குறைய வயது 100க்கு மேலாக இருக்கிறது, 100 கிட்ட சமீப 100 வயதுக்கு கிட்ட. ஆனாலும் அவர் அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அவரும் முறுமுறுக்கவில்லை. அவரும் அந்த தண்ணீர் இல்லாமல் தான் நடந்தார். அந்த பயணத்தில் அவருக்கும் தண்ணி கிடையாது, மிக கடினமான ஒரு சூழல் தான் அவருக்கும். ஆனால் அவர் முறுமுறுக்கவில்லை, தேவனை நோக்கி கூப்பிட்டார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், நம்முடைய இடர்பாடுகள் மத்தியிலே நாம் முறுமுறுப்பதை தவிர்த்து விட்டு தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். மோசேயோட வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை இது. நெருக்கடியில உபத்திரத்தின் மத்தியில நாம் முறுமுறுப்பதை தவிர்த்து விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் வேதத்திலே நாம் எரேமியா 33:3 சொல்லுகிறது, வாசிக்கிறேன். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். மோசே முறுமுறுக்கவில்லை, தேவனை நோக்கி கூப்பிட்டான், ஜபித்தான். இதுதான் அந்த ஜனங்களுக்கும் மோசைக்குமான வித்தியாசம். நெருக்கடி காலகட்டங்களில் நாம் ஜபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஜபிக்க வேண்டும். மோசே ஜபித்த போது தேவன் ஒரு மரத்தை காண்பித்தார். ஏற்கனவே அந்த மரம் அங்கதான் இருந்தது, அந்த மரம் ஏற்கனவே அங்கதான் இருந்தது பக்கத்துல. ஆனா மனிதர்களாகிய நமக்கு அது தெரியாது, தெரிவதில்லை, தெரிய முடியாது. நாம் சில நேரங்கள் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் நாம் எங்கெங்கேயே தீர்வு கேட்கிறோம். இந்த பிரச்சனைக்கு யாருக்கிட்ட தீர்க்கிறதுன்னு தெரியல. நண்பர்கள் கிட்ட கேட்கிறோம், உறவுகள் கிட்ட கேட்கிறோம், பெரிய உளவியல் நிபுணர்கள் கிட்ட கூட போய் சில பேர் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு கேட்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் நமக்கான ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். அந்த தீர்வு பக்கத்துல இருக்கிறது, ஒரு மரம் இருக்கிறது பக்கத்துல. அந்த மரத்தை தேவன் காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரம் ஏற்கனவே இருந்தது அங்கேதான். இந்த மரத்தை வெட்டி போட்டா இந்த தண்ணீர் இனிப்பாக மதுரமாக மாறும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. தேவன் அறிந்தவர். நம்முடைய அனுபவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளுக்கான தீர்வை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கான ஒரு தீர்வு நம்முடைய பக்கத்துல வச்சிருப்பாரு. நாம் அதை தேடுறது கிடையாது, அவரை நோக்கி பார்க்கறது கிடையாது. அப்ப நமக்கு வாழ்க்கையில தீர்வு கிடைக்கிறதில்ல சில நேரங்களில. இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது, உனக்கு ஒரு கசப்பான அனுபவமா உன் வாழ்க்கையில, உனக்கு ஒரு பிரச்சனையா, உனக்கு ஒரு உபத்திரமா, உனக்கு ஒரு சூழ்நிலை நிமித்தமாக கைதியாக உன் வாழ்க்கையில என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வது என்று உணராத ஒரு சூழ்நிலையில நாம் நின்று கொண்டிருக்கிறோமா, தேவனை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உனக்கு பதில் செய்வான். இங்க பார்க்கிறோம், ஒரு மரத்தை அவனுக்கு காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரிலே அது போடும்படியாய் சொன்னார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் அவன் போட்டான். அந்த தண்ணீர் மிகவும் ஒரு மதுரமான ஒரு தண்ணீராய் மாறினது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் கசப்புகளை இனிப்பாய் மாற்றக்கூடியவரின் தேவன் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும்போது என் பாவ கசப்புகளை என்னை விட்டு நீக்கிறவர், என் நோயினால் நான் என் வாழ்க்கை கசந்து கொண்டிருக்கிறதா, என் வாழ்க்கை என் தேவனாய் கர்த்தர் என்னை விட்டு நீக்குகிறவர், விரோதம் பகைகளினால் என் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா, என் வாழ்க்கை அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த கசப்பை மாற்றக்கூடியவர் என் தேவன். எத்தனையோ உபத்திரங்கள், பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, என் வாழ்க்கை முழுவதும் கசப்பு என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேனா, தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த கசப்புகளை எல்லாம் இனிமையாக மாற்றக்கூடியவர் என் தேவன். நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை இந்த பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாம் முறுமுறுக்கிறவர்களாக அல்ல, மோசையைப் போல நாம் ஜபிக்கிறவர்களாக மாற வேண்டும் அவசியம். எப்போதும் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்துல நாம் குறைவுபடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிக அவசியமானது. இந்த சூழ்நிலையிலும் நாம் குறைவுபடக்கூடாது. அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை, சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை குறைப்பதற்கான எல்லா வழிகளும் கொண்டு வரும். நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் என் வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையை மாற்றக்கூடியவராக என் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மரம் சிலுவை மரத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரம் கிறிஸ்துவை சிலுவை மரணத்தை முன்குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு மரம் என் வாழ்க்கையில இருக்கிறது. அந்த மரம் என் கசப்புகளை எல்லாம் இனிமையாக மாற்றும். அந்த மரம் சிலுவை மரம் என் வாழ்க்கையில இருக்கிறது. நாம் விசுவாசிக்க வேண்டும். கசப்புகளை இனிமையாக மாற்றுகிற ஒரு மரத்தை நான் உடையவனாக இருக்கிறேன். சிலுவை மரம் என் வாழ்க்கையில வந்திருக்கிறது. அந்த சிலுவை மரத்தை நான் நோக்கி பார்க்கும்போது என்னுடைய கசப்புகள் இனிமையாக மாறும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி போடக்கூடியவர் என் தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரால் முடியாதது என்பது எதுவுமே கிடையாது, விசுவாசிக்க வேண்டும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவர் சொல்ல ஆகும். அவரால் கூடாதது எதுவும் இல்லை என்பதை நாம் ஏதோ வார்த்தையினால் மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறையில நாம் அதை உணர்வது கிடையாது. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம்மை பலப்படுத்திக் கொண்டே வந்திருக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த மரம் என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையிலும் மாற்றியிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அந்த சிலுவை மரம் என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைக்கும் உதவ போகிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஒரு அர்த்தம், ஒரு வசனத்தை கூட நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை கூட நம்ம இந்த நாளில் தீண்டுமாக நாம் நினைப்போம். 2 கொரிந்தியர் 4:14-16 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:16-18 நான் வாசிக்கிறேன். ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ நான் இப்போ மிக அழகாக சொல்கிறேன், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. உபத்திரங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல, மிக சீக்கிரத்தில் நீங்கும் எப்படிப்பட்ட கசப்புகளும் என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கும்போது. மரம் ஒரு உடனடியாக அந்த தண்ணீர் மதுரமாக மாறினது. தேவனை நோக்கி பார்த்து அதை பக்கத்துல இருக்கிற மரத்தை வெட்டி அந்த தண்ணியில போடு சொன்னார். உடனடி தீர்வு. தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் அவன் தேவனிடத்திலிருந்து தீர்வு பெறுகிறவனாக இருக்கிறான். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. நிச்சயமாக விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்மோடு கூட தேவன் இடைப்படுகிறார், பேசுகிறார். எத்தனையோ அனுபவங்கள், அனுபவ சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் என்ன, சில சூழ்நிலை நிமித்தமாக நாம் மறந்து விடுகிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு 3 நாளுக்குள்ளாக எல்லாத்தையும் மறந்தது போல நாமும் சில வேலைகளில எல்லாவற்றையும் உடனடியாக மறந்து விடுகிறோம். நானும் டிக்கன் மார்க் அவர்களும் ஒரு சிறிய சாட்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, மிக சிறிய சாட்சி, ஆனால் அதில் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் நாங்கள் கண்டோம். டைமுக்கு என்கிற ஒரு சபையில ஒரு முக்கியமான வேலைக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அன்று சென்று விட்டு வேறொரு சபைக்கு போவதற்காக அன்று காலை ஒரு அந்த இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில எழுந்து எல்லாம் நாங்கள் புறப்பட்டு நாங்கள் புறப்பட்டு தயாராகி கொண்டிருக்கும் போது அங்கே டேவிட் என்கிற அந்த சகோதரர் ஊழியக்காரராக இருக்கிறார். எங்களிடத்தில் சொல்லுகிறார், பஸ் நேரம் ஆகிவிட்டது ரீச்சர், நீங்கள் சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா நம்ம நேராக பஸ் ஸ்டாண்ட் போகணும். உங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக மலையில் வந்துங்க, நாங்கள் நம்ம போயிடலாம், பஸ் வந்துடும், அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் வரைக்கும் பஸ்ஸு கிடையாது, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னாரு. சரி, நாங்கள் புறப்பட்டுட்டோம். பஸ்ஸு வர்றதுக்கு பார்த்தா பஸ்ஸு அந்த பக்கம் வருது. என்ன பிரீச்சர், நம்ம கிளம்ப முடியாமல் போதே பஸ்ஸு வந்துடுச்சு. நான் சொன்னேன், நம்முடைய தேவன் யெகோவா இறைவன் வேதம் சொல்கிறது, கர்த்தர் பார்த்து கொள்வார், நம்மையே அந்த பஸ்ஸை நினைச்சு பயப்படணும் பிரதர், நல்லா தான் பேசுறீங்க பிரீச்சர், பஸ் விட்டுனா 2 ஹவர்ஸ் பஸ் இல்லையே அப்படின்னாரு. கவலைப்படாதீங்க பிரதர், பஸ் தானே இல்லை, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே புறப்பட்டுட்டு நான் சொன்னேன் ஜபிக்கலாம். நான் சொல்லும் ஜபிக்கும் போது நான் சொன்னேன், ஜபத்தை நான் தான் லீட் பண்ணேன். அப்போது ஜபிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி தான் ஜபித்தேன், நம் ஜபிப்போம், நம்முடைய தேவன் யெகோவா ஈரா யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஒரு தேவன், விசுவாசிப்போம், நம்முடைய பயணங்களை அவர் வாய்க்க செய்யட்டும், நம் ஜபிப்போம், இந்த டைமுக் சபையினுடைய எல்லா காரியத்தையும் சொல்லி ஜபிப்போம் என்று சொல்லி நாங்கள் ஜபித்தோம். சிறிது நேரம் ஜபித்து விட்டு நாங்கள் அந்த மலையிலே கீழே எங்களுடைய பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இறங்கி வந்தோம். பஸ்ஸு போயிடுச்சு, அதுக்குள்ளே நாங்கள் வர்றதுக்குள்ள அப்போது 2 ஹவர்ஸ்க்கு பஸ் கிடையாது. அது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம். ரொம்ப பஸ் வசதியெல்லாம் அப்போ குறவு அங்கே கேரளாவில், ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ நாங்கள் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி ரோட்டில் நிற்கிறோம். அடுத்த செகண்டு ஒரு கார் வந்து எங்க பக்கத்துல நிற்கிறது. அந்த காருக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் விட்டுருக்காரு அந்த காருடைய ஓனர், யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் விட்டுருக்காரு. எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு சின்ன சாட்சி தான், எனக்கு ஒரு ஆச்சரியம் அதுல. என்னால் அந்த 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 காட்சியை நான் நம்ப முடியல. நான் சபையில ஜபிக்கும் போது சொல்லுகிறேன், கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நீங்க என்ன பிரதர் பயணத்தை போய் இப்படி யோசிக்கிறீங்களே, பயணத்துக்கு போய் பஸ்ஸுக்கு பஸ் வரலன்னு யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். இங்க பார்த்தா ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்கு, யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்கிறவர் அப்படின்னு அந்த கார்ல ஒரு ஸ்டிக்கர். அவர் கேட்டார், எங்களை யாருன்னு அவருக்கு தெரியாது, அவரையும் எங்களுக்கு தெரியாது. அவர் கேட்டார், எங்க போறீங்க, வண்டி பேர் யாரும் போகணும், சரி ஏறிக்கிங்க அப்படின்னாரு. நாங்கள் அந்த கார்ல நானும் டேவிட் பிரதர், மோசஸ் பிரதர், நம்முடைய மார்க் பிரதர் அவர்களும், மார்க் டீக்கன் மார்க் அவர்களும், நாங்கள் 3 பேரும் அந்த கார்ல நாம் ஏறிட்டோம். நாங்கள் பயணம் செய்கிறோம். பயணம் செய்யும்போது அவர் எங்கிட்ட பேசிட்டு வந்தார், நீங்கள் கிறிஸ்டியனா, ஆமாம் ஊழியர் செய்கிறோம் அப்படி பேசிட்டு வந்து, நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு பேசிட்டு வந்தார். போய் அந்த வண்டி பெரியாரில் அந்த டவுனுக்கு போன உடனே நம்ம டேவிட் பிரதர், ஐயா உங்களுக்கு பஸ்ஸுக்கு வந்திருந்தால் நாங்கள் ஒரு காசு செலவு பண்ணியிருப்போம், அந்த காசு நாங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் காரில் வேறு எங்களை கூப்பிட்டு வந்துக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது நாங்கள் பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், என்னையா ஊழியக்காரன்னு சொல்கிறீங்க, நானும் ஒரு கிறிஸ்டியன், என்கிட்ட போய் பணம் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்களே, இறங்கி சந்தோஷமா போங்கயா, கர்த்தர் உதவி செய்தார், நன்றி சொல்லிட்டு அப்படின்னாரு. இதையே நான் இங்க சொல்றேன்னா, இது ஒரு சிறிய விஷயம்தான், ஆனாலும் நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியம். நான் இதை எல்லா போராடங்களும் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் அன்றைக்கு பயன்படுத்தின அந்த வார்த்தை கீழே இறங்கின அடுத்த செகண்டு அந்த கார்ல அந்த வார்த்தையை நான் பாக்குறேன். இதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், எதேச்சியாக நடந்ததுன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? இது எதேச்சியாக ஏதோ ஒரு கார் வருது, ஏதோ நாங்கள் போனோம் ஏத்தின் போனா எடுத்துக்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னும் 1 நிமிடம் நாங்கள் பின்னாடியா அல்லது 1 நிமிடம் அந்த கார் முன்னாடியே போயிருந்தா கூட ஒரு 2 மணி நேரம் நாங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது சின்ன சின்னதா தான் இருக்கும், ஆனா பெரிய உதவியாக இருக்கும், அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஒரு சிறிய விஷயம்தான், ஒரு கார் பயணம் ஒரு 10 கிலோமீட்டர், ஆனாலும் அது இன்றைய வரையிலும் என்னுடைய மனதுக்குள்ள நிற்கிற ஒரு அருமையான ஒரு சாட்சியாக சம்பவமாக என் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்கிறவர். அவர் வாழ்க்கையில அவருக்கு நமக்கு செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், இந்த மோசே ஜனங்களை எல்லாம் முறுமுறுத்த போது அவன் தேவனை நோக்கி ஜபித்தான், நோக்கி பார்த்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த கசப்புகள் இனிமையாக மாறியது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் இனிமையாய் மாற்றக்கூடிய ஒரு தேவன் நம்முடைய தேவன் இருக்கிறார். அந்த தேவன் அந்த சிலுவை மரத்தை, எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அந்த சிலுவை மரத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த சிலுவை நிழலிலே நாம் தஞ்சமடைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த சிலுவை மரம் என்னுடைய எப்படிப்பட்ட சூழலையும் என் வாழ்க்கை சூழலையும் மாற்றி போடும் என்று நம்புகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கசப்பையும் மதுரமாய் மாற்றக்கூடிய என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அன்றைக்கு அந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கசப்பை அவர் இனிமையாக மாற்றினார். அவர்கள் மிக ஒரு ஆனந்தத்தை அடைந்திருக்க கூடும், ஒரு சந்தோஷமாக அந்த தண்ணீர் அவர்கள் அறிந்திருக்க கூடும். அடுத்ததாக தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு நியமத்தை கட்டளையிட்டு அவர்களை அவர் சோதித்தார் என்று வேதம் சொல்கிறது. இவன் 26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணேன், வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நான் உன் பரிகாராகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ரொம்ப முக்கியம் இந்த இந்த பகுதி, இந்த வசனம். நம்ம எங்க சூழ்நிலையில இருக்கிறோன்றதுலாம் முக்கியம் கிடையாது. நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் வாழ்வது ரொம்ப முக்கியம். கசப்புல இருக்கிறனா சந்தோஷமா இருக்கிறனா முக்கியம் கிடையாது. ஆனால் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக நாம் வாழ வேண்டும். ரொம்ப முக்கியம், வார்த்தைக்கு செவி கொடுப்பது முக்கியம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் பரிகாரியாகிய கர்த்தர். அமேன், விசுவாசிப்போம். என் தேவன் பரிகாரி. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அவர் பரிகாரியாக இருந்திருக்கிறார். அவர் எகிப்தினுடைய வாதைகளில் ஒன்றும் உண்மையில் வரப்பண்ணேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் தேவன் நம்முடைய தேவன். மீண்டுமாக ஒரு சிறிய சாட்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தென்காசி என்கிற ஒரு பட்டினம் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில், இப்போது தனி மாவட்டமாக இருக்கிறது. அங்கே ஒரு சகோதரன் இருந்தார். அவர் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, பிசாசனால் சோதிக்கப்பட்டு அநேக உபத்திரங்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் மாத்திரமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தார், அங்கே மனைவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இந்துவாக இருந்தார்கள். ஒரு நாள் அந்த சகோதரன் எனக்கு ஃபோன் செய்தார். பிரீச்சர், எனக்கு மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, பிசாசனால் சோதிக்கப்படுகிறார்கள், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுறாங்க, எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க, ராத்திரியில் சத்தம் போடுறாங்க, ரொம்ப ஒரு முடியாத ஒரு சூழல். அவங்க இந்துவாக இருக்கிறதுனால அவங்க அப்பா அவர் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சு எங்கெங்கேயோ போயிட்டு அவர்களுக்கு மந்திரவாதிகள், அந்த குறி கேட்கிற ஆவி, இப்படி எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு அவங்கள எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரதர், நீங்கள் வர முடியுமா, ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு. கேட்டோன்னே அவருக்கு ஒரே ஷாக், என்ன பிரதர், பிரதர் தான், என்ன பிரதர் தான் கூப்பிடுவார், என்ன அண்ணன் கூப்பிடுவார், என்னன்னா இப்படி சொல்கிறீங்க, மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் சந்தோஷம் சொல்கிறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாண்டா, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் ஏன் நடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இது நல்லதாக கூட இருக்கலாம், இந்த உன் மனைவியினுடைய உடல்நிலை சரியில்லாத இருப்பது நல்லதாக தான் கூட இருக்கலாம் அவருக்கு. ஆனால் இதை நான் சொல்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன அண்ணன் வந்து இப்படி சொல்கிறாரு, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறேன், மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்ற ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு அப்படின்னு. அவருக்கு ஒரு ஷாக் தான். நான் சொன்னேன் இப்படி தான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், மனைவி கூட சரியில்லை என்பது மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஷாக்கு. அதுக்கப்புறம் நான் உடனடியாக தக்காலில் டிக்கெட் போட்டு பொதிகை எக்ஸ்பிரஸ்னு ஒரு எக்ஸ்பிரஸ் போகுது திருநெல்வேலிக்கு, தென்காசிக்கு. உடனடியாக டிக்கெட் போட்டு தக்காலில் டிக்கெட் போட்டுட்டு நான் தென்காசிக்கு போனேன். அங்கே இப்போது தீக்கனாக இருக்கிற பர்ணபா மோசஸ் அவர்கள் அப்போது சகோதரராக இருந்தார். இதுவும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், நேராக 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அங்கே வர சொல்லியிருந்தேன், நீங்கள் வாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தென்காசியில் போயிட்டு அந்த சகோதரியை போய் சந்தித்தோம். போய் அவர்களுக்காக ஜபித்தோம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அந்த சகோதரியுடைய உடல்நிலை உடனடியாக சரி செய்யப்பட்டது. அன்று இரவே அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், இதுவரை இல்லாத ஒரு ஒரு குணமடைதலை அந்த சகோதரியும் அந்த குடும்பமும் உணர்ந்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது, அதுதான் மிக முக்கியமாக இங்கே நான் பதிவு செய்கிறேன். நேரம் இல்லாதான் மிக சுருக்கமாக அந்த சாட்சியை நான் பதிவு செய்கிறேன். அந்த சகோதரி அந்த நாள் முதல் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போது நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உடல்நிலை சரியில்லாமல் அந்த பிசாசினாலே அந்த சகோதரி மாத்திரம் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னால், அந்த சகோதரி இயேசுவை, அந்த சகோதரிக்கு இயேசுவை போதிப்பது அவ்வளவு கடினம் என்று சொன்னால், அவர்களுடைய குடும்ப சூழல் அப்படி மிக வைராகியமாக, இந்து மதத்தின் மீது வைராகியமாக இருந்த ஒரு சகோதரியுடைய வாழ்க்கை ஒரு நாளிலே மாறினது. நான் இங்கிருந்து புறப்படும் போது நான் ஏன் அந்த சகோதரத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று நான் சொன்னேன் என்று சொன்னால், இது தெய்வ சித்தம் என்பதை நான் உணர்ந்தேன். இது தேவன் தீர்மானித்திருக்கிறார். இந்த சகோதரியை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவருடைய வல்லமையை இந்த சகோதரி காண வேண்டும். அதற்கான ஒரு 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 தேவ சித்தம் என்பதை நான் உணர்ந்தேன். அதனால தான் நான் சொன்னேன், உடனடியாக சொன்னேன், இது சந்தோஷமான ஒரு நேரம், இது சந்தோஷமான ஒரு தருணம், இது உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது சுலபமாக நடப்பதற்கு கத்தர் இந்த வழியை செய்தார் என்று சொல்லி அந்த சகோதரனுக்கு அப்புறமா போதிச்சு, ஏன் வந்து நான் உன் மனைவி உடல்நிலை சரியில்லும் போது சந்தோஷம் நான் சொன்னேனா, இதுதான் காரணம் அப்படி என்று சொன்னேன். அதனாலே நம்முடைய தேவன் பரிகாரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலையும் அவர் மாற்றக்கூடிய ஒரு தேவனாக நம்முடைய தேவன் இருந்து எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்தை சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிருக வருஷத்தின் பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு என்று இங்கே லூக்கா 4:18-19 சொல்கிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் பரிகார் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் மாற்றிக்கூட சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதன் பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள், அது ஏலிம் என்கிற ஒரு இடம். அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதாக இங்கு வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் தங்குவதற்கு ஏற்ற இடமாக 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் நிறைந்த ஒரு பகுதியாக, அவர்கள் இளைப்பாறுதலுக்கு ஏற்ற ஒரு இடமாக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்று இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது. அதனாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி கசப்பான அனுபவங்களில் இருந்தாலும், ஏலிம் போன்ற ஒரு சந்தோஷமான ஒரு சூழலில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பது, அவர் மீது வைக்கிற நம்பிக்கை இழக்காமல் இருப்பது, எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நாம் முறுமுறுக்காமல் இருப்பது, எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்ப்பது, இவைகள் மிக மிக முக்கியம் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு செய்த அந்த நன்மையான காரியங்களை, நன்றிகளை நாம் மறக்காமல் இருப்பது, இதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் இதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அதனால இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பான அனுபவங்களையும் இந்த நாளிலே அவர் இனிமையாய் மாற்றுவாராக. ஒரு இனிமையான ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவை நம்முடைய தேவனாக்கி கர்த்தர் நம் கொடுப்பாராக. நம்ம வாழ்க்கை பயணத்தை காணாமல் நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கசப்பான அனுபவங்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். கசப்பை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். கசப்பு இல்லாமல் நம்முடைய கிறிஸ்துவ பயணம் இல்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய பயணத்தை நாம் தொடர வேண்டும். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துக்கே. அல்லேலூயா. இப்போது நாம் துதிகீதங்களில் உள்ள 24வது பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். Yeah. நாம் எவரும் முழங்கால் படியிடுவோம். தேவனாகிய கர்த்தர் மாராவின் தண்ணீரை கசப்பாக மாற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும், பாவம், வியாதி, விரோதம், எப்படிப்பட்ட கசப்பான சூழல் இருந்தாலும் கூட அவரை நோக்கி பார்க்கும்போது அவைகளை இனிமையாக மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலும் கூட நாம் முழங்கால் படியிடுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெப செய்வோம்.
அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோத்திரம் 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 ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஜீவன் உள்ளவரே சோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே ராஜாதி ராஜாவே ஒருவரும் செயலக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே மற்ற சோத்திரம் அல்லவரையா ரமர பல 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 பிக்க பல 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 பல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபை மனதிற்கும் நிறைந்தவரே உமக்கு சோதரம் அல்லேலூயா பர 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 பர
பெரு 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 பெரு
நாமத்தினாலே மீண்டுமாக சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே. அல்லேலூயா.